إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من كان آخر كلامه لا إله إلا الله دخل الجنہ او کما قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم سرو پہلوں پہل چیم ولون اللہ جل سبحانہ وتعالی اوکے اوریتا ہٹم سلاتم سلامم انگل تلیور نم ایرلہ ولکاٹی نم مدیہ ایرلو میلانہ حضرت رسول اللہ صلی اللہ علیہ وسلم انورغل میدوں اورغل آل اصحابغل تابعونگل سبو تابعینگل میل مسلمان مؤمنان آنگل پنگل انیورغل میدوں ہنڈا وداہ اللہ جل سبحانہ وتعالی ملومیاہ پیند نڑکماروں اونال ایو پٹوئیگلے ملومیاہ ایڈت نڑکماروں அவனால் விளக்கப்பட்டவைகளில் இருந்து விலகி நடப்பதிலே கூடிய கவனம் செலுத்துமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் வசியத் செய்தவனாக இந்த ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, சங்கைக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு வாழுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறான். வரையறுக்கப்பட்ட எண்ணப்படக்கூடிய சில நாட்களை, மாதங்களை, வருடங்களை கொடுத்து இந்த உலகத்திற்கு எங்களை அவன் அனுப்பி வைத்திருக்கிறான். நாம் நிரந்தர மறுமை வாழ்விலே வெற்றி அடையக்கூடிய அப்படியான வாழ்க்கையை தரப்பட்ட இந்த வாழ்க்கையின் மூலம் சம்பாதித்துக் கொள்வதற்காக வேண்டி. இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, உலகத்திலே உள்ளவைகளும் நிரந்தரமானவைகள் அல்ல. பல நூறு வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த யாருமே இந்த உலகத்திலே இப்பொழுது வாழவில்லை. இன்னும் ஒரு நூறு வருடத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய யாரும் வாழப்போவதும் இல்லை. இந்த உலகம் எத்தனையோ பேரினால் பாவிக்கப்பட்டு பழசாக்கப்பட்டு இறுதி கட்டத்திலே உலகமும் இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே நடைபெறக்கூடிய அடையாளங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அத்தாட்சிகளையும் பார்க்கும் பொழுது உலகமும் அதனுடைய இறுதி கட்டத்திலே, அது முடியும் தருணத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே எப்பொழுதும் ஒரு அறிவாளி, புத்திசாலி, விவேகி இந்த உலக வாழ்க்கை எனக்கு எதற்காக வேண்டி வழங்கப்பட்டது என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தனை செய்து அந்த மறுமை வாழ்க்கைக்கு தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தயார்படுத்திக் கொண்டிருப்பார். தாரிக் இப்னு அசாகிருடைய ஒரு அறிவிப்பை பார்க்கும் பொழுது, இன்னும் இந்த உலகத்துக்கே கிட்டத்தட்ட 150 வருடங்கள் தான் கூடினால் இருக்கலாம். கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும் என்பது அல்லாஹ் அந்த அறிவை தன்னிடத்திலே மாத்திரம் வைத்திருக்கிறான். அடையாளங்கள் கூறப்பட்டிருக்கிறது என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸிலிருந்து உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், இன்னும் உலகம் கூடினால் ஒரு 150 வருட வரையிலே சரிபட்டிருக்கலாம். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட மொத்தமான ஆயுள் காலம் 7000 வருடம். தாரிக் இப்னு அசாகிரிலே வரக்கூடிய அறிவிப்பு, இந்த உலகத்திற்கு மொத்தமாக கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் 7000 வருடம், ஒவ்வொரு நாளுக்கும் 1000 வருடம் என்ற அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் ஒவ்வொரு நபியுடைய காலத்திலிருந்து இவ்வளவு இவ்வளவு காலம் இந்த நபிமார்கள் வாழ்ந்தார்கள் என்ற அந்த கால எல்லையையும் குறிப்பிட்டார்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த காலத்திலிருந்து இதுவரையும் ரசூலுல்லா வாழ்ந்துவிட்டு பிரிந்து 1400 வருடத்தையும் அந்த கணக்குடன் கணக்கு பார்க்கும் பொழுது இன்னும் இந்த உலகத்திற்கே எஞ்சி இருக்கக்கூடிய காலம் 150 வருடம் அல்லது அதைவே கொஞ்சம் கூடலாம் குறையலாம். அந்த அளவுக்கு உலகமும் அதனுடைய இறுதி கட்டத்திலே தள்ளாடும் வயதிலே வயோதிப்பத்திலே இருக்கிறது. பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனால் சில நேரங்களில் சிலர் எப்படி இதையும் யோசிப்பார்கள் என்றால், 150 வருடங்கள் இருக்கிறது என்றால் இன்னும் பல விடயங்களை சாதிக்கலாமே, 150 வருடங்கள் இருக்கிறது என்றால் இன்னும் நிறைய விடயங்களை அடைந்து கொள்ளலாமே என்று இந்த ஹதீஸையும் சிலர் தனக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டி எடுத்துக் கொள்ளலாம். அது உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம், ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது அது யாருக்கும் தெரியாது. நான் இந்த உலகத்திலே இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறேன், வாழ்ந்த நாட்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது, ஆனால் வாழப் போகின்ற ஒரு நிமிடத்துக்கும் எங்களிடத்திலே அத்தாட்சி கிடையாது. சில நேரங்களிலே இன்று வாழக்கூடிய இந்த நாள் தான் என்னுடைய உலக வாழ்க்கையின் இறுதி நாளாக இருக்கலாம், நான் இந்த இரவு வரையிலே இந்த உலகத்திலே உயிருடன் இருப்பேனா என்பது எல்லோருக்கும் கேள்விக்குறி. ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம், ஒரு நல்ல மனிதன் எப்பொழுதும் எந்த சிந்தனையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வார் என்றால், அடுத்த கட்டம் என்னுடைய இறுதி முடிவு வந்துவிடலாம், நான் அதற்கு என்ன தயாரிப்பு செய்து கொண்டிருக்கிறேன், உலகத்திலே நிறைய உலக சொத்துக்களை அடைந்து கொண்டது கெட்டித்தனம் அல்ல, நிறைய காணி பூமிகளை ஏக்கர் கரங்கிலே வாங்கி போட்டு குடும்பத்துக்கும் பரம்பரைக்கும் பேரப்பிள்ளைகள் உட்பட எல்லோருக்கும் பிரித்து கொடுத்தது கெட்டித்தனம் அல்ல, நல்ல அழகிய வடிவங்களிலே நவீன முறைகளிலே வீடுகளை கட்டி கட்டிடங்களை எழுப்பியது இது கெட்டித்தனம் அல்ல, வங்கியிலே பல கோடிக்கணக்கு ரூபாக்களை சம்பாதித்து சேமித்து வைத்திருப்பது இது கெட்டித்தனம் அல்ல. ஒரு மனிதனுடைய உண்மையான கெட்டித்தனம் எப்பொழுது வெளியாகும் என்றால், அவர் மரணிக்க கூடிய நாள் ஒரு மூமினாக மரணித்து காட்ட வேண்டும், அவன் மௌத்தாக கூடிய நாள் அவர் கலிமா சொன்ன நிலையில் ஒரு உண்மை முஸ்லிமாக மௌத்தாகி காட்டினால் இதுதான் உலகத்திலே அவர் அடைந்த லாபம், இதுதான் உலகத்திலே அவர் அடைந்து கொண்ட கெட்டித்தனம், இதுதான் உலகத்திலே அவர் அடைந்த சாதனை. அவர் படைத்துவிட்டு செல்லக்கூடிய சாதனை என்னவென்றால், கலிமாவுடன் ஒரு நல்ல மனிதனாக மரணித்து நல்ல மனிதன் என்ற பெயரை வாங்கிக் கொண்டு கபருக்கு போ. பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனால் இன்று நாம் அதிகமான மனிதர்களுடைய நடவடிக்கைகளையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் பேச்சுவார்த்தைகளையும் தொழிலையும் சம்பாதிக்கக்கூடிய அவர்களின் அந்த ஆசையையும் ஹவாவையும் பார்க்கும் பொழுதே உலகத்திலே அவருக்கு நிரந்தரம் வழங்கப்பட்டவரை போன்றுதான் அவருடைய செயற்பாடுகள் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அவருக்கு மௌத்தே வராதவரை போன்றுதான் அவருடைய பேச்சுவார்த்தைகள். அவருக்கு பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த சிந்தனையும் உணர்வும் கிடையாது. பணம் சம்பாதிக்கும் வேகத்திலே பருவான தொழுகையை மண்ணாக்குவதற்கும் அவன் தயார். பணம் சம்பாதிக்கும் வேகத்திலே இரவெல்லாம் முழித்துவிட்டு பருவான தொழுகை சுபகுடைய தொழுகையை வருடக்கணக்கிலே மாதக்கணக்கிலே பாலாக்கிக் கொண்டிருக்கிறான். எந்த கவலையும் வரவில்லை. எத்தனையோ ஜனாதாக்கள் கபூரை நோக்கி செல்லுகிறதே, பல வருடங்கள் சுபகு தொழாத ஜனாதாக்கள், பருவான தொழுகையை வாழ்க்கையிலே மண்ணாக்கிய ஜனாதாக்கள், எத்தனையோ ஜனாதாக்கள் கபூரை நோக்கி எடுத்து செல்லப்படுகிறது. இன்னும் பேங்கிலே அவருடைய வட்டி, அதாவது அவருடைய அந்த வட்டி அக்கவுண்ட் மூடப்படவில்லை. அவர் கபூருக்குள்ளே இருக்கிறார், பணத்துக்கு வட்டி விழுந்து கொண்டிருக்கிறது. கபூரிலே தப்ப முடியுமா? எத்தனையோ ஜனாதாக்கள் கபூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, ஆனால் அடுத்தவனுடைய வேலியிலே அவர் நட்டிய வேலி இன்னும் அப்படியே இருக்கிறது. அந்த அடுத்தவனுடைய காணிக்காக வேண்டி அவர் போட்ட வழக்கு அங்கே கோர்ட்டிலே பதிவு செய்யப்பட்டு வழக்குடைய டேட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு தெரியும், இது என்னுடைய காணி அல்ல, பொய் வழக்கு பேசிக் கொண்டிருக்கும் நிலையிலே அவருடைய ஜனாதா கபூருக்கும் சென்று கொண்டிருக்கிறது. தப்ப முடியுமா? எத்தனையோ ஜனாதாக்கள் கபூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குடும்பத்திலே உள்ள எத்தனையோ பேருடன் குடும்ப உறவை துண்டித்த நிலையிலே, தாயுடன் பேசாத நிலையிலே, தந்தையுடன் பேசாத நிலையிலே, உற்றார் உறவினர்களுடைய உறவை துண்டித்த நிலையிலே, எத்தனையோ பேருக்கு கடன் வைத்துவிட்டு, எத்தனையோ பேருக்கு அநியாயம் செய்துவிட்டு, எத்தனையோ பேருக்கு மோசடி செய்துவிட்டு, இப்படி ஜனாதாக்கள் இன்று கபூரை நோக்கி செல்லக்கூடிய கோலங்களும் வடிவங்களும் வகைகளும் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க வேண்டும், நான் இன்று மரணித்தால் எந்த நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படி என்னுடைய ஜனாதா கபூரை நோக்கி செல்ல போகிறேன். நான் நல்ல மனிதனாக இருக்கிறேனா? அந்தரங்கத்திலே நான் நல்லவனா கெட்டவனா? சமூகம் என்னுடைய வெளி தோற்றத்தை பார்த்து வலியும் மின் அவுலியா இல்லா என்று சொல்லலாம். சமூகம் என்னுடைய பேச்சை பார்த்துவிட்டு சுவர்க்கவாதி என்று கணக்கு போடலாம். சமூகம் என்னுடைய வெளிரங்க செயல்பாடுகளை வைத்து நல்ல மனிதன் என்று கூறலாம். எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் தெரியும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது. நான் இந்த என்னுடைய சொந்த அறைக்குள்ளே எப்படி நடந்து கொள்ளுகிறேன், நான் பிரயாணத்திலே எப்படி நடந்து கொள்ளுகிறேன், நான் அறிமுகம் இல்லாதவர்கள் இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ளுகிறேன், அல்லது நான் வெளிநாட்டிலே இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொண்டே நடந்து கொள்ளுகிறேன், யாரும் இல்லாத பொழுது பாவத்துக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த பாவத்தை அனுபவித்து நான் அதன் மூலம் லாபம் அடைகிறேனா, அல்லது அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையிலே தவிர்ந்து கொள்ளுகிறேனா? ஒவ்வொருவருக்கும் தெரியும் அவரவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. எது வாழ்க்கையோ அதுதான் மௌத். மனிதன் எப்படி தனிப்பட்ட முறையிலே வாழுகிறானோ அதுதான் அவனுடைய மௌத். சமூகத்தை ஏமாற்றலாம், குடும்பத்துக்கு முன்னால் நல்லவனாக பேச்சால் அவரை காட்டிக்கொள்ளலாம். இவருடைய அந்தரங்க உண்மையான வாழ்க்கை எதுவோ அதுதான் இவருடைய மௌத்து. தமு தூண கமா தீசூன், எப்படி வாழ்வீர்களோ அப்படித்தான் மரணிப்பீர்கள். பெரியோர்களே, சகோதரர்களே, இதனால் தான் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடித்து சொல்லுகிறான், உறுதியாக சொல்லுகிறான், அடியார்களிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பிய முஸ்லிம்களே, நீங்கள் இரண்டு விடயங்களை கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும், அதனை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த இரண்டையும் அடைந்தால்தான் நீங்கள் வெற்றியாளர்கள். பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், பாமரனாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், அல்லது அது அல்லாதவனாக இருக்கலாம், உலகத்திலே எந்த பெரிய பதவியில் இருக்கலாம், எந்த பதவியும் இல்லாத அடிமட்டத்திலே உள்ளவனாக இருக்கலாம், ஆனா ஆவண்ணா தெரியாத அந்த அளவுக்கு அடிமட்டத்திலே உள்ளவனாக இருந்தாலும், அல்லது அனைத்தையும் தெரிந்த அறிவாளியாக இருந்தாலும், குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த இரண்டும் அவரிடத்திலே இல்லை என்றால் அவர்கள் எல்லோரும் ஒரே கேவல குழியிலே போய் தள்ளப்படுவார்கள். இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி, முதலாவது அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த உண்மையான தக்குவாவை உங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக் கொள்ளுங்கள். போலி தக்குவா அல்ல, நடிப்பு தக்குவா அல்ல, அடுத்தவனை ஏமாற்றக்கூடிய தக்குவா அல்ல, வெறுமனே தக்குவாவுடைய வாய் பேசல்ல. வாழ்க்கையிலே உள்ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும், தனிமையிலும் பகிரங்கமாகவும், இருட்டிலும் வெளிச்சத்திலும், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும், வீட்டுக்குள்ளும் வீட்டுக்கு வெளியிலும், சொந்த அறைக்குள்ளும் சொந்த அறைக்கு வெளியிலே இருக்கும் பொழுதும், அறிமுகம் இல்லாதவர்கள் இருக்கும் பொழுதும், அறிமுகம் உள்ளவர்கள் இருக்கும் பொழுதும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் என்னிடத்திலே விசாரிக்க போகிறான். என்னுடைய முழு விடயங்களையும் அந்த ரப்பு கவனித்துக் கொண்டிருக்கிறான். நான் அவனை திருப்திப்படுத்திவிட்டு மரணி மௌத்தாக வேண்டும். நான் அவனுக்கு முன்னால் ஒரு நாள் நிறுத்தப்படுவேன். எல்லோருமே ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு முன்னால் கட்டாயம் நிறுத்தப்படுவீர்கள் என்ற அந்த அச்சத்துடன் தான் நீங்கள் வாழ வேண்டும். குர்ஆன் கூறுகிறது. எனவே அந்த உண்மையான தக்வாவை வாழ்க்கையிலே எடுத்துக் கொள்ளுங்கள். முதலாவது வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இரண்டாவது நீங்கள் யாரும் தயவு செய்து முஸ்லீம்கள் இல்லாமல் மரணித்து விட வேண்டாம். முஸ்லிமாக மரணிப்பதற்கு உண்மையான தக்வா நிபந்தனை. முஸ்லிம் என்ற பெயரிலே மரணிக்கலாம், ஆனால் இவர் உண்மையிலே முஸ்லிமாக மரணிக்கிறாரா இல்லையா அது அல்லாஹுக்கும் அவனுக்கும் தான் தெரியும். அது என்னுடைய மரண நேரம் தான் முடிவு செய்ய வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, நல்லோர்கள் சாலிஹுங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களுடைய முழு முயற்சியும் இதுவாகத்தான் இருந்தது. நான் எப்படியாவது இரவு பகல் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து என்னுடைய இறுதி முடிவை சிறந்த முடிவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய உண்மையான இன்பங்களும் சந்தோஷங்களும் அந்த முடிவை வைத்து தான் அமையப் போகிறது என்ற உறுதியான முடிவிலே இருந்ததினால் அவர்களுடைய வாழ்க்கை அதற்கேற்ப அமைந்திருந்தது. அவர்களுடைய இபாதத்துகள் அதற்கேற்ப அமைந்திருந்தது. வெறுமனே பருவான தொழுகையின் மீது அல்ல, தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இருந்து அல்லாஹுக்கு முன்னால் கண்ணீர் வடிக்கக்கூடிய நல்லோர்களாக இருந்தார்கள். ஏன், அவர்களுடைய ஆசை என்ன? இந்த உலகத்திலே என்னுடைய தேவை நிறைவேறினால் போதும், உலகத்திலே நான் அனுபவிக்க வேண்டிய தேவை கிடையாது, அழகுக்கும் ஆடம்பங்களுக்கும் இந்த உலகத்திலே நான் அடிமையாகுவதல்ல என்னுடைய நோக்கம். நான் மறுமையிலே கபிரிலே வெற்றி பெற வேண்டும், கயாமத்திலே சுவர்க்கத்தை அடைய வேண்டும், என்னுடைய குடும்ப ஒன்றாக வாழ வேண்டும். இந்த ஒரே ஒரு உணர்வு எங்களுடைய நல்லோர்களிடம், சஹாபாக்களிடம், சலஃபு சாலிஹீன்களிடம், நல்லோர்கள் சாலிஹீன்களிடம் இருந்ததினால் அவர்களுடைய வாழ்க்கை ஆச்சரியமான வாழ்க்கையாக இருந்தது. அவர்களுடைய தொழுகை வித்தியாசமான தொழுகையாக இருந்தது. அவர்களுடைய குர்ஆன் திலாவத்து ஆச்சரியமான குர்ஆன் திலாவத்தாக இருந்தது. சில நேரங்களிலே வருடக்கணக்கிலே குர்ஆனை புரட்டி பார்க்காத முஸ்லிம்கள் இன்று இருக்கலாம், ஆனால் சாலிஹுங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பல ஆயிரக்கணக்கான குர்ஆன்களை ஓதி முடித்துவிட்டு குடும்பத்திற்கு நன்மாராயம் சொல்லிவிட்டு மரணித்தார். அபூபக்கர் ராதி ரஹ்மத்துல்லாஹி அலை மிக முக்கியமான ஒரு மாமேதை. மரணிக்கக்கூடிய அந்த சக்ராத்துடைய வேலையில் இருக்கும் பொழுது மகன் பக்கத்தில் இருந்து அழுது கொண்டிருந்தார். மகனை பார்த்து அபூபக்கர் ராதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், எனக்காக வேண்டி தயவு செய்து நீ அழ வேண்டிய தேவை கிடையாது. நீ அழக்கூடிய அளவுக்கு நான் என்னுடைய உலக வாழ்க்கையை வீணாக்கவில்லை. மகனை பார்த்து தந்தை மரணப்படுக்கையில் இருந்து கொண்டு சொல்லுகிறார், ஆனால் நான் உனக்கு ஒரே ஒரு விடயத்தை வசியத்து செய்கிறேன், அந்த வசியத்தை நீ கட்டாயம் அமல் செய்தானாக வேண்டும். சொல்லிவிட்டு தந்தை அபூபக்கர் ராதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மகனை பார்த்து சொல்லுகிறார்கள், தயவு செய்து வீட்டுக்குள்ளே உள்ள என்னுடைய இந்த அறைக்குள்ளே நீ பாவம் செய்து விடாதே. நான் இந்த அறைக்குள்ளே 6000 குர்ஆன் ஓதி முடித்திருக்கிறேன். இந்த ரூமுக்குள் தயவு செய்து நீ பாவம் செய்து விடாதே, தொழுகையை வீணாக்கிவிட்டு தூங்கிவிடாதே, சுபகில்லாமல் இந்த அறைக்குள் போய் உறங்கிவிடாதே,
அல்லது வேறு ஹராமான காரியங்களிலே ஈடுபட்டு விடாதே என்ற எல்லா விளக்கங்களையும் சுமந்த ஒரு வார்த்தையை கூறினார்கள். இந்த அறைக்குள்ளே பாவம் மாத்திரம் செய்யாதே, இவ்வளவு காலம் வாழ்ந்தே 6000 குர்ஆன் இந்த அறைக்குள் மாத்திரம் நான் ஓதி முடித்திருக்கிறேன், சந்தோஷமாக சொல்லிவிட்டு மரணிக்கிறார்கள். இன்று எங்களுடைய வீடுகளுக்குள்ள எத்தனையோ அறைகள் இருக்கிறது, எத்தனையோ பட சீடிகள் பார்த்து முடிக்கப்பட்ட அறைகள். கியாமத்துடைய நாளிலே இந்த வீட்டுக்குள் உள்ள அந்த ரூமும் அறையும் அந்த பூமியும் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறது. யாருக்கும் தெரியாமல் அந்த மோசமான காட்சியை, அருவறுப்பான அந்த படத்தை இவர் போனின் மூலம், இவர் பேஸ்புக்கில் இருந்து, இவர் வாட்ஸ்அப்பின் ஊடாக, இவர் இன்டர்நெட்டின் ஊடாக, இவர் கம்ப்யூட்டரின் ஊடாக, இவர் லேப்டாப்பின் ஊடாக, அல்லது வேறு வேறு எத்தனை நவீன சாதனங்களை பயன்படுத்தி யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக எத்தனை ஹராத்திலே ஈடுபடட்டும், எத்தனை நஜீசையும் பார்க்கட்டும், யாருக்கு மறைத்தாலும் அந்த செய்யக்கூடிய பூமிக்கு மறைக்க முடியாது. கியாமத்துடைய நாளிலே இவனுக்கு எதிராக அந்த பூமி சாட்சி கூறும். அது என்னுடைய வீட்டுக்குள்ளே உள்ள அறையுடைய பூமியாக இருக்கலாம். சொன்னார்கள் அபூபக்கர் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலை, தயவு செய்து இந்த அறைக்குள்ளே நீ பாவம் செய்து விடாதே, 6000 குர்ஆன் இந்த அறைக்குள் மாத்திரம் நான் ஓதி முடித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மரணிக்கிறார். எத்தனையோ வீடுகளுக்குள்ளே அறைகள் இருக்கிறது, பருவான தொழுகை மண்ணாக்கப்பட்ட கலாவாக்கப்பட்ட அறைகள், எத்தனையோ சிகரெட் பீடி குடித்து முடிக்கப்பட்ட அறைகள், பாவங்கள் ஹராம்கள் இவைகள் எல்லாம், எத்தனையோ பேரை பற்றி குறையும் புறமும் பேசப்பட்ட அறைகள். பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய மனைவி மக்களையும் குடும்பத்தையும் இந்த அடிப்படையில் நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் நெஞ்சின் மீது கை வைத்து யோசிப்போம். சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மருமகன், மிக முக்கியமான தாபியங்களில் இருந்தவர், மிக முக்கியமான முஹத்திஸுங்களில் ஒரு, இவர்கள் மரணிக்கும் பொழுது, மரண தருவாயில் இருக்கும் பொழுது குடும்பம் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறது. சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நீங்கள் எனக்காக வேண்டி அளவேண்டிய தேவை கிடையாது, நான் சந்தோஷமாகத்தான் கபூரை நோக்கி செல்ல போகிறேன். ஏனென்றால் மதீனாவினுடைய மஸ்ஜிது நபவியை சுட்டிக்காட்டி சொல்லுகிறார்கள், இந்த மஸ்ஜிது நபவியிலே உள்ள இந்த வெள்ளை காப்பட் விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவன பூங்கா என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த இடத்தை சுட்டிக்காட்டி அதிலே 2 ரகா தொழுவதும் பாக்கியம். சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், நான் 60 வருடமாக இந்த இடத்திலிருந்து வுதுவுடன் அசான் சப்தத்தை கேட்டிருக்கிறேன். 6 மாதங்கள் அல்ல, 60 வருடங்கள். பருவ வயதை அடைந்த காலத்திலிருந்தே தொழுகையின் மீது அந்த அளவுக்கு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். மஸ்ஜிது நபவிக்குள்ளே வுதுவுடன் அசான் சத்தத்தை கேட்ட அந்த நல்ல மனிதனுக்கு முன்பின் சுன்னத்துகள் தவறி இருக்குமா? அவ்வல் தக்பீர் தவறி இருக்குமா? இன்று அவ்வல் தக்பீருடைய மதிப்பு எத்தனை பேருடைய உள்ளத்திலே இருக்கு? முதல் சப்பிலே முஅஸ்ஸினுடைய முஅஸ்ஸினுக்கு பக்கத்தில் இருந்து தொழ வேண்டும் என்ற அந்த சிறப்புகளை நான் அடைய வேண்டும் என்ற அந்த உணர்வு எத்தனை பேரிடம் இருக்கிறது? அசானை மஸ்ஜிதுக்குள் இருந்து இஸ்திகாஸ் நியத்துடன் கேட்க வேண்டும் என்ற நியத்து எப்படி போனாலும் அப்படியொன்றை வாழ்க்கையிலே அடைந்தவர்கள் மிகவும் குறைவானவர்கள் தான் இருப்பார்கள். ஒரு சிறிய லாபத்துக்காக வேண்டி பருளான தொழுகையை கலாவாக்கக்கூடியவனுக்கு இங்கு அந்த யோசனைகள் எல்லாம் வரப்போகிறது. இந்த பருளான தொழுகை என்பதே மக்களுடைய உள்ளங்களிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், கேட்பதற்கும் சொல்லுவதற்கும் கசப்பாக இருக்கலாம், ஒரு மிருகத்தை விட, சொறி பிடித்த நாயை விட கேவலமான ஒரு படைப்பு இருக்கும் என்றால் அவன் பருளான தொழுகையே வேண்டும் என்றே விடக்கூடியவன். புகாக்கள் சட்டம் எழுதி இருக்கிறார்கள், புலமாக்களுக்கு தெரியும். ஒருவருடைய கையிலே, உதாரணத்திற்கு என்னுடைய கையிலே ஒரு கிளாஸ் தண்ணீர் இருக்கிறது, இந்த பக்கத்திலே ஒரு சொறி பிடித்த நாய் உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறது, இடது பக்கத்திலே ஒரு மனிதன் தொழாத ஒரு மனிதன் உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறான். இப்பொழுது எனக்கு கேள்வி வருகிறது, இந்த கையிலே உள்ள தண்ணீர் கிளாஸை நாய்க்கு சொறி நாய்க்கு கொடுத்து அவனுடைய உயிரை பாதுகாப்பதா, அல்லது இந்த தொழாத மனிதனுக்கு கொடுத்து அவனை பாதுகாப்பதா? சிலர் கூறுவார்கள், இது ஒரு கேள்வியா, மனிதன் தானே கண்ணியமானவன், மனிதனுக்குத்தானே இது கொடுக்கப்பட வேண்டும். ஃபுகஹாக்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக புரிந்த உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், இந்த தண்ணீர் கோப்பையை அந்த சொறி பிடித்த நாய்க்கு கொடுத்து அந்த நாயுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும். தொழாத இந்த மனிதன் அவன் ஏற்கனவே கொல்லப்பட வேண்டியவன், அவனுக்கு அந்த தண்ணீரை கொடுப்பது கூடாது. தொழாதவன் வாழுவது ஏனையோருக்கு முசீபத். ஒரு குடும்பத்துக்குள்ளே தொழாத ஒருவன் இருந்தால் அது என்னுடைய மகனாக இருக்கலாம், அது என்னுடைய மகளாக இருக்கலாம், அது என்னுடைய மருமகனாக இருக்கலாம், அது என்னுடைய மருமகனாக இருக்கலாம், மச்சான் மைனியாக இருக்கலாம். வீட்டுக்குள்ளே தொழாத ஒருவன் இருந்தால் அவளும் அவனும் முசீபத்தும் தருத்திரியமும். அந்த அளவுக்கு மோசமானவன் தான் தொழுகை இல்லாதவன். பெரியோர்களே, சகோதரர்களே, உதாரணத்துக்கின்றி ஊரிலே ஒருவன் ஜினா செய்து விட்டால் எல்லோரும் அவனை ஒதுக்கி விடுவார்கள். இவன் ஜினா செய்தவன், உண்மையிலே பயங்கரமான பாவம். ஊரிலே ஒருவன் மது அருந்தி விட்டால் அவன் குடிகாரன் என்று முழு ஊரும் அவனை ஒதுக்கிவிடும். அவனுக்கு யாரும் பொன் கொடுக்க மாட்டார்கள், குடிகாரனவன். வட்டியிலே ஈடுபடக்கூடியவனை இவன் வட்டிக்காரன். சில நேரங்களிலே ஓரக்கனுடன் அவனை பார்த்து இந்த எல்லோரும் படு பாவிகள் தான். ஆனால் இவர்கள் எல்லோரையும் விட படு மோசமான பாவிதான் தொழுகை இல்லாத தொழாதவன். ஜினாக்காரனை விட, குடிகாரனை விட, வட்டிக்காரனை விட, மது அருந்தக்கூடியவனை விட, கொலை செய்தவனை விட மிகவும் படு மோசமான பாவிதான் ஊரிலே உள்ள தொழாதவன், தொழுகை இல்லாதவன். மூணு நேரம் தொழுதுவிட்டு இரண்டு நேரம் தொழாதவனாக இருக்கலாம், ஜும்மாவை மாத்திரம் தொழுதுவிட்டு ஐந்து நேரம் தொழாதவனாக இருக்கலாம். எல்லோரும் தொழுகை இல்லாதவன் என்பதிலே சமமானவர்கள் தான். தொழக்கூடியவர்கள் என்பவர்கள் சரியத்துடைய பார்வையிலே ஐந்து நேரத்தையும் பேணுதலாக தொழக்கூடியவர்கள். ஜினா செய்தவனாக இருந்தால் அவனுக்குரிய தண்டனை என்னவென்றால், திருமணம் முடித்திருந்தால் அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். திருமணம் முடிக்காதவனாக இருந்தால் நூறு கசையடி, ஒரு வருடம் நாடு கடத்தப்பட வேண்டும். குடிகாரனாக இருந்தால் அவனுக்கு 40 கசையடி அல்லது 80 கசையடி வழங்கப்பட வேண்டும். திருடினால் அவனுடைய கை வெட்டப்பட வேண்டும், குறிப்பிட்ட ஒரு அளவை திருடினால். ஆனால் தொழாதவனுக்குரிய தண்டனை என்ன? சிலர் நினைக்கிறார்கள் தொழாதவனுக்கு ஒரு தண்டனையும் கிடையாது என்பதா. தண்டனை கொடுக்கப்படவில்லை என்பதனால் ஷரியத்துடைய பார்வையிலே தண்டனை கிடையாது என்பது அல்ல. தொழாதவனுக்குரிய தண்டனை என்னவென்றால், உதாரணத்திற்கு அவன் லுஹர் தொழுகையை புடுபோக்குத்தனமாக வேண்டுமென்றே சொல்லியும் தொழாமல் இருக்கிறான். இத்தனையோ பயான்களின் மூலம் சொல்லப்பட்டும், அல்லது காலடிக்கை போய் அவனுக்கு தொழ வருமாறு அழைப்பு கொடுக்கப்பட்டும், அல்லது நிர்வாகத்தின் மூலம் அவனுக்கு கடிதத்தின் மூலமும் நேரடியாக அழைக்கப்பட்டும் அவன் அந்த தொழுகையை கணக்கெடுக்கவில்லை, பொதுபோக்குத்தனத்திலே தொழாமல் இருக்கிறான் என்றால், அவனுக்கு ஜகாத் கொடுப்பது ஒரு பக்கம், ரமலானுடைய காலத்திலே அவனுக்கு கஞ்சி வழங்குவது ஒரு பக்கம், அவன் எப்படிப்பட்ட தண்டனைக்குள்ளானவன் என்றால், லுஹர் தொழுகையை மஹ்ரிபுடைய நேரம் வரையிலே பார்க்கப்பட வேண்டும் அவன் தொழுகிறானா இல்லையா? ஷரியத்துடைய சட்டம் என்னவென்றால், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் முருத்தத் என்ற பெயரிலே அவன் திருமணம் முடித்தவனோ முடிக்காதவனோ கொல்லப்பட வேண்டும். ஷரியத்துடைய சட்டம் என்னவென்றால், தொழாதவன் படுமோசமானவன், கொல்லப்படுவதற்கு தகுதியானவன். எத்தனை பேர் சமூகத்திலே இன்று இருக்கிறார்கள், திருமணத்துக்கு மகளுக்கு கணவன் தேடும் பொழுது இவன் தொழுகிறானா தொழுகை இல்லாதவனா என்பதை எத்தனை பேர் கவனிக்கிறோம்? தொழாதவனுடைய கையிலே மகளை கொடுப்பதே இப்படிப்பட்ட பாவியுடைய கையிலே தன்னுடைய மகளை கொடுப்பதை போல, அந்த அளவுக்கு முசீபத்து பிடித்தவன். பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு நல்ல மனிதர் நல்லோர்கள் எப்படி மரணித்தார்கள்? 60 வருடமாக மஸ்ஜிதுல் நபவியிலே அந்த பகுதியிலே அசானை உலூவுடன் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மரணிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், இன்றும் கூட சிலர் சொல்லலாம், இது நல்லோர்கள் சஹாபாக்கள் தாபியங்களுடைய காலத்திலே, இந்த ஃபித்னாவுடைய காலத்திலே அவைகளை அடைவது சிரமம் கஷ்டம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், பேணுதல் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். உண்மையிலே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னுரிமை வழங்கக்கூடியவனாக இருந்தால் அவருடைய மௌத்தும் ஏனையோர் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஆச்சரியமான முறையில் தான் அவர்களுடைய மௌத்தும் வரும். சமீபத்திலே அரபு நாட்டிலே நடந்த ஒரு நிகழ்வு, சமீபத்தில் படிப்பினைக்காக வேண்டி சொல்லுகிறேன். ஒரு வீட்டிலே, ஒரு குடும்பத்திலே ஒரு வாலிப பெண், அவளுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடந்து டேட்டு முடிவு செய்யப்பட்டு குறிப்பிட்ட நாள் வீட்டிலிருந்து பொன் போகக்கூடிய நாள், மகரிபுடைய நேரம். அந்த பெண்மணி, அந்த வாலிப பெண் தொழுகையிலே பேணுதலான ஒரு பெண். தொழுகை நேரம் வந்துவிட்டால் எந்த வேலையில் இருந்தாலும் தொழுகையை முடித்து விட்டுத்தான் அந்த பெண்மணி அடுத்த வேலையை செய்வாள். இப்படியே பழக்கப்பட்ட ஒரு வாலிப பெண். இந்த பெண் மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டே நான் பொன் போவதற்கு ரெடியாகிறேன், தயாராகிறேன் என்று தாயிடம் சொல்லிவிட்டு மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு வீட்டிலெல்லாம் ஆரவாரம் சந்தோஷம், குடும்பம் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இந்த பெண்ணும் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறாள். பொன் வெளியாகுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுதே இஷாவுடைய அசான் சத்தம் கேட்கிறது. தாயிடத்திலே வந்து மகள் சொல்லுகிறது, ரெடியாகி கொண்டே தயார் நிலையிலே, தாயே நான் இஷாவுடைய அசான் சத்தம் கேட்கிறது, வுது செய்து தொழுது கொண்டே எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம். தாய் சொல்லுகிறாள், அறிவு இருக்கிறதா? எல்லோரும் கீழே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் லேட் ஆகி கொண்டிருக்கிறது. நீ இப்பொழுது வுது செய்ய போனால் பூசி இருக்கக்கூடிய பவுடர் உட்பட அனைத்து அலங்காரங்களும் இல்லாமலாகிவிடும், திரும்ப புதிதாக தயாராக வேண்டி வரும், இன்னும் நேரம் தாமதமாகும், அதனால் பிறகு தொழுது கொள்ளலாம், இப்பொழுது உடனடியாக கீழே போ, தாய் சொல்லுகிறார். மகள் சொல்லுகிறது, இல்லை தாயே, என்னுடைய அழகு இல்லாமலாகிவிட்டால் கணவனுக்கும் ஏனையோருக்கும் நான் அழகில்லாதவளாக இருப்பேன், ஆனால் தொழுகையுடைய நேரம் முடிந்துவிட்டால் அல்லாவிடத்திலே பாவியாக முடியாது, அதனால் நான் தொழுது விட்டே வருகிறேன் என்று சொல்லி வுது செய்து கொண்டு இஷாவுக்கு தக்பீர் கட்டினார். தக்பீர் கட்டி தொழுகை ஆரம்பிக்கிறார். கீழே உள்ளவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரமாகியும் பொன் வரவில்லை. வீட்டில் உள்ளவர்கள் யோசிக்கிறார்கள், நாம் முடிவு செய்த கணவன் அவளுக்கு விருப்பம் இல்லையோ, அதனால் தான் தாமதிக்கிறாளோ என்று வந்து பார்த்த பொழுது அவள் சுஜூதிலே இருக்கிறாள். நீண்ட நேரம் பார்த்து தட்டி பார்த்தால் அந்த பெண்ணுடைய ரூஹ் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அவள் சுஜூதிலே இருக்கும் பொழுது. சமீபத்திலே நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுது, சஜதாவில் இருக்கும் பொழுது அந்த வாலிப பெண்ணுடைய ரூஹ் எடுக்கப்படுகிறது. பொன் செல்வதற்கு தயாராக இருக்கிறாள். அல்லாஹ்வுடைய கட்டளைய தொழுகையின் நேரம், இந்த சந்தர்ப்பத்திலும் நான் தொழுகையை முற்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய கடமையை முற்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வுடன் அவள் வாழுகிறாள். அல்லாஹ் இறக்கப்பட்டு அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக அடியான் ஆகக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்றால் பூமியிலே அவன் சஜதாவில் இருக்கும் பொழுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜித். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் அவன் சுஜூதிலே இருக்கும் பொழுது. அதனால் சுஜூதிலே இருந்து அதிகமாக துஆக்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு இந்த செயல் விருப்பமாகியதால் அந்த பெண்மணியுடைய ரூகை அவனுக்கு மிகவும் நெருக்கமான இடத்தில் இருந்து கலட்டி இருக்கிறான். பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றும் அப்படியான மௌத்துகளை நல்லோர்கள் அடையத்தான் செய்கிறார்கள். அதே நேரத்திலே அதற்கு நேர் மாற்றமான கவலையையும் சஞ்சலத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பயங்கரமான மௌத்துகளும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கு. பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் எப்பொழுதும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு விடயத்தை செய்யும் பொழுது உள்ளத்தில் என்ன வர வேண்டும் என்றால், இந்த கட்டத்திலே என்னுடைய மௌத்துடைய நேரமாக இருந்தால், நான் இந்த வேலையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மௌத்து வந்தால், அந்த பெண்மணி தாயுடைய சொல்லை கேட்டு சென்றிருந்தால் அப்பொழுதும் அவளுக்கு மௌத்து நிச்சயமாக வந்திருக்கும். ஆனால் வேறொரு நிலையிலே வந்திருக்கும். இன்றே திருமணம் முடிக்கக்கூடிய கணவனுக்கல்ல, திருமணம் முடிக்க போகின்ற பெண்ணுக்கல்ல, திருமணம் என்ற பெயரிலே குடும்பத்திலே உள்ள தூர சொந்தத்திலே உள்ள எத்தனையோ பேருக்கு பரலான தொழுகை கிடையாது. ஒரு திருமண வைபவம் என்று வரும் பொழுது அந்த அளவுக்கு தான் தொழுகை சமூகத்திலே இருக்கிறது. பெரியோர்களே, சகோதரர்களே, ஹாஃபிஸ் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள். அதாவது, பசராவிலே ஒரு மனிதன் இருந்தான், சாலிஹ் என்ற பெயரிலே. படிப்பினைக்குரிய ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். எப்படிப்பட்ட மனிதன் என்றால், அவர் பல வருட காலம் மஸ்ஜிதுக்குள்ளே அசான் சொல்லி வந்த ஒரு முஅஸ்ஸின், சாலிஹ் அல் முஅஸ்ஸின் என்றுதான் அவர் பிரபல்யமாக இருந்தார். இந்த மனிதன் மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கிறார், ஐந்து நேரம் ஏகத்துவ வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார், மக்களை தொழுகையின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு முஅஸ்ஸின் ஒரு நாள் அசான் சொல்லுவதற்காக வேண்டி அவர் ஆரம்பமாக தயாராகும் பொழுது பார்வை மஸ்ஜிதுக்கு வெளியிலே சென்றது. பள்ளிக்கு பக்கத்திலே இருந்த ஒரு வீட்டு பெண்மணியின் மீது அவருடைய பார்வை படுகிறது, ஒரு வாலிப பெண்ணின் மீது. இவருடைய உள்ளத்திலே நான் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்ற ஒரு கெட்ட தவறான ஆசையும் வந்துவிட்டது. அந்த உணர்வுடன் அதானையும் சொல்லி முடித்துவிட்டார். இப்பொழுது இவருடைய முயற்சி அடுத்த கட்டம் என்ன? எப்படியாவது நான் அவளை அடைய வேண்டும். அதற்காக வேண்டி இவர் முயற்சி செய்கிறார். எப்படியோ அவருடைய மஸ்ஜிதுக்குள் முஅஸ்ஸினாக இருக்கக்கூடியவர் ஒரு பார்வையின் மீது ஏமாந்து அந்த ஹராத்தை அடைவதற்கு பல வழிகளிலே யோசிக்கிறார். ஒரு நாள் ஏதோ ஒரு அடிப்படையிலே அவளை சந்தித்து பேச்சுவார்த்தையை தொடர்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் எப்படியாவது உன்னை அடைய வேண்டும். அசான் சொன்ன நாவு ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே ஒரு பாவத்தை பேச ஆரம்பிக்கிறது. அவள் சொல்லுகிறாள், விசாரித்து பார்த்த பொழுது அந்த பெண்மணி ஒரு கிறிஸ்திய பெண்மணி, முஸ்லிமான பெண் அல்ல. அவள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாள். ஒரு பெண் நல்லவளாக இருந்தால் அவளின் மூலம் ஒரு நல்ல சமூகமே உருவாகும். ஒரு பெண் கெட்டவளாக இருந்தால் அவளுடைய பின்னணியிலே ஒரு சமூகம் நரகத்துக்குரியவர்களாக மாறும். அவள் கெட்டவர் ஒரு யூத கிறிஸ்தவ பெண்மணி. இவள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்த போகிறாள். இவனை எப்படியாவது மதம் மாற்ற வேண்டும். அவள் சொல்லுகிறாள், என்னை முடிப்பதாக இருந்தால் நீ என்னுடைய மதத்துக்கு வர வேண்டும், என்னுடைய மதத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாவினால் மொழிய வேண்டும். அப்படி என்றால் உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்ற தயார். இந்த பாவத்துக்கு அடிமையாகிய இவன் அவ்வளவு வருட காலமும் அந்த நாவினால் அல்லாஹுடைய அசானுடைய வார்த்தைகளை மொழிந்த நாவு சிறுக்குடைய வார்த்தையையும் மொழிய தயாராகிறது. அவன் சொல்லுகிறான், நான் உன்னுடைய மதத்துக்கு வந்துவிட்டேன். பாவத்துக்கு அடிமையாகியவனுக்கு அதற்கு அப்பால் உள்ள எந்த விடயத்தையும் அவன் செய்ய தயாராகுவான். இன்றும் பல வாலிபர்களை நாம் அவதானித்துக் கொண்டிருப்பதை போல எத்தனையோ வாலிபர்கள் ஏதோ அடிமையாகிய சில பாவங்களுக்கு நரக விளிம்பிலே இருக்கிறார்கள். அந்த பெண்மணி திரும்ப சொல்லுகிறார், இல்லை, நீ உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் வெறுமனே நாவினால் மொழியலாம். அதனால் இன்னும் இரண்டு விடயங்களையும் செய்ய வேண்டும். மது அருந்த வேண்டும், பன்றி இறைச்சியை சாப்பிட வேண்டும், அதற்கு பின்னால் நீ இந்த சிறுக்குடைய வார்த்தையே முடிய வேண்டும். அவன் அதற்கும் தயாராகிவிட்டான். மது அருந்துகிறான், ஹராமான இறைச்சியை சாப்பிடுகிறான், அந்த போதையிலே சிறுக்குடைய வார்த்தையையும் ஒளிந்துவிட்டான். மது போதையிலே விழுந்து கிடக்கிறான், எல்லா ஹராத்திலும் ஈடுபட்டு விட்டான். அந்த பெண்ணுடைய தந்தை வீட்டுக்கு வருகிறான். மகள் நடந்த நிகழ்வை சொல்லுகிறது. அந்த தந்தை வந்த ஆத்திரத்திலே அக்கம் பக்கத்திலே இருந்தவர்களையெல்லாம் அழைத்து இவனை மேல் மாடிக்கு இழுத்து சென்று அங்கிருந்து அவனை கீழே தள்ளி அவனை கொன்று பசராவுடைய குப்பை மேட்டிலே கொண்டு போய் வீசி எறிந்தார்கள். இந்த சம்பவத்தை சொல்லி ஹாஃபிழ் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆதாரபூர்வமாக இந்த சம்பவத்தை எழுதிவிட்டு இது பசராவிலே நடந்த நிகழ்வு என்பதை தெளிவுபடுத்திவிட்டு விளங்கப்படுத்த வருகிறார்கள். அவ்வளவு காலமும் மஸ்ஜிதுக்குள்ளே அசான் சொன்ன மனிதன் ஒவ்வொரு நாளும் 5 முறை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தைகளே முழிந்த மனிதன் ஒரு பாவத்துக்கு அடிமையாகி தன்னுடைய இறுதி முடிவு எந்த நிலையில் வரும் என்பதை யோசிக்கவில்லை. அந்த பாவத்தை அடைவதற்காக வேண்டி முயற்சியை மேற்கொண்டான். முடிவு என்ன? பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டான், சிறுக்குடைய வார்த்தையை மொழிந்தான், ஒரு கிறிஸ்தியனுடைய வீட்டுக்குள்ளே மரணித்தான். மஸ்ஜிதுக்குள்ளிருந்து கண்ணியமாக எடுக்கப்பட இருந்த ஜனாதா பசராவுடைய குப்பையில் இருந்து ஜனாதா தூக்கப்பட்டு நஊது பில்லாஹி மின்ஸா. இறுதி முடிவு என்பது பயங்கரமானது. குர்ஆன் இதனால் தான் அடித்து சொல்லுகிறது, வலா தமூதுன்ன இல்லா வாந்தும் முஸ்லிமூன், முஸ்லீம்கள் இல்லாமல் நீங்கள் யாரும் மரணித்து விட வேண்டாம். இது முயற்சி செய்து அடைய வேண்டும். மனிதன் இதற்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். இதனை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நியமத்துகளும் கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்விடத்தில் எப்படி துவா செய்கிறார்கள், ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், யா அல்லாஹ் நீ எனக்கு ஆட்சியை தந்தாய், வல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுகளுக்கும் விளக்கம் சொல்லும் அளவுக்கு நீ எனக்கு அறிவு ஆற்றலை வழங்கினாய். அறிவும் வழங்கப்பட்டு ஆட்சியும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறார்கள், விளங்கப்படுத்துகிறார்கள் ஏனையோருக்கும், இந்த இரண்டையும் நீ எனக்கு தந்தாலும் ஆட்சியும் இருக்கிறது அறிவும் இருக்கிறது, ஆனால் நீ எனக்கு தர வேண்டிய ஒன்று என்ன? தொடர் வசனத்திலே அவருடைய துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கி வைத்திருக்கிறான், தவஃபனி முஸ்லிமன் ஃபாத்திர ஸமாவாதி வல் அருள், அன்ட வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, வானம் பூமியை படைத்த ரப்பே, உலகத்திலும் மறுமையிலும் நீ என்னுடைய உதவியாளன், தவஃபனி முஸ்லிமன் வல் ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை முஸ்லிமாக மரணிக்க நல்லோர்களுடன் சேர்த்து விடுவாயாக. ஆட்சியை வழங்கினாய், அறிவை தந்தாய், ஆனால் எனக்கு முஸ்லீமாக மரணிக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் நான் நஷ்டவாளி என்பதை இந்த துஆவின் மூலம் ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கப்படுத்துகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் கேட்ட மிக முக்கியமான துஆக்களில் ஒன்று, அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆஹிரஹு, யா அல்லாஹ் என்னுடைய வாழ்நாளின் இறுதி கட்டத்தை சிறந்ததாக ஆக்குவாயாக, என்னுடைய அமல்களில் இறுதியை மிகவும் சிறப்பாக ஆக்குவாயாக, நான் சந்திக்கக்கூடிய நாட்களில், நான் உலகத்திலே அடைய போகின்ற நாட்களில் என்னுடைய மிகவும் சந்தோஷமான நாளாக எது அமைய வேண்டும், என்னுடைய மகளுடைய திருமணம் நடந்த நாள் அல்ல, என்னுடைய மகளுக்கு குழந்தை கிடைத்த நாள் அல்ல, அல்லது எனக்கு நிறைய லாபம் கிடைத்த நாள் அல்ல, என்னுடைய வீட்டை பூர்த்தியாக கட்டி முடித்துவிட்டு உள்ளே நுழைந்த நாள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் என்னுடைய உலக வாழ்க்கையிலே மிகவும் சந்தோஷமான நாளாக இருக்க வேண்டும், நான் மரணித்து உன்னை சந்திக்க வரக்கூடிய நாள், மலாயிக்காமார்களுடைய வரவேற்புடன் கபிரிலே என்னை நுழைவிக்கப்பட வேண்டும், என்னுடைய ஜனாசா இருக்கும் இடத்திலிருந்து கபரில் இருந்து இரண்டு பக்கமும் மலாயிக்காமார்கள் இஸ்திகஃபாருடன் என்னுடைய ஜனாசாவை வரவேற்க வேண்டும். இதுதான் உலகத்திலே நாம் அடைய வேண்டிய சொத்து. இதைத்தான் மனைவிக்கும் விளங்கப்படுத்த வேண்டும், இதைத்தான் குழந்தைகளுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். ஆனால் இன்று அது இல்லாமலாகிவிட்டது. வயது வந்த மகள் சுபகில்லாமல் தூங்குகிறாள், வயது வந்த மகன் சுபகில்லாமல் தூங்குகிறான், வீட்டுக்குள்ளே பாவம் செய்கிறான், ஹராத்தை பார்க்கிறான். இந்த தாயுக்கும் தந்தைக்கும் அதை பற்றி கவலையே வரவில்லை. ஒரு டியூசன் தவறுவதின் மீது வரக்கூடிய ஆத்திரம், மகளுக்கு ஃபர்லான தொழுகை தவறுவதின் மீது எத்தனையோ தாயுக்கும் தந்தைக்கும் வரவில்லை. காலையிலே சுபகுடைய அதான் சொல்லப்படுகிறது. வயது வந்த மகன் அல்லது மகள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள், ஓரளவு உணர்வுள்ள தாய் வந்து மகளை மகனை எழுப்புகிறான். எழும்பாத பொழுது அவருடைய பாட்டிலே சென்று விட்டான். இன்னும் கொஞ்சம் நேரமாகி 7:30 ஆகிறது, ஸ்கூலுக்கு பெல் அடிக்கப்பட போகிறது, டியூசன் நேரமாகிறது. தாய் பதவி கொண்டு வருகிறாள், அதட்டி உசுப்பு எப்படியாவது அவளை எழுப்புகிறாள். பெல் அடிக்கப்பட போகிறது, ஸ்கூல் நேரம் தாண்ட போகிறது. எழுப்பி அவளை பாத்ரூம் வரையில் இழுத்து சென்று ரெடியாக்கி அவளை வீட்டுக்கு வெளியிலே பாடசாலைக்கு அனுப்பியதன் பின்னால் தான் அந்த தாயுடைய உள்ளத்திலே நிம்மதி ஏற்படுகிறது. இந்த அளவுக்கு அல்லாஹுடைய கட்டளை கேவலமாக ஆகிவிட்டதா? அழிந்து போகக்கூடிய இந்த உலக படிப்புக்குள்ள முக்கியத்துவத்திலே 1/100 ரப்புடைய கட்டளைக்கு கிடையாதா? இதனால் தான் இன்று முஸ்லிம் சமூகம் கேவலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்நியனின் மூலம் கேட்கக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பகிரங்கமாக தைரியமாக பேசுகிறான். நாம் கோழைகளாக இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏன் அல்லாஹுடைய கட்டளையை மதிக்கவில்லை? நாம் அந்நியர்களின் மூலம் மிதிக்கப்படுவதற்கு ஆரம்பித்திருக்கிறோம். பெரியோர்களே, சகோதரர்களே, உண்மை முஸ்லிம்களாக மாறுவோம். இறுதி முடிவை வாழ்க்கையின் மையமாக வைத்து வாழுவோம். அந்த உணர்வை குடும்பத்துக்கு கொடுப்போம். மறுமையின் சிந்தனையை ஏற்படுத்துவோம். அந்த சூழலை உருவாக்குவோம். நாம் உலகத்தே சந்தோஷமாக வாழ்வதை விட பன் மடங்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடும்பங்களோடு சந்தோஷமாக வாழலாம். வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாய். முஸ்லிம்களுக்கு உன்னுடைய கட்டளைகள் மீது உண்மையான மகத்துவத்தையும் மதிப்பையும் ஏற்படுத்துவாயாக. முஸ்லிம்களை இந்த நாட்டிலும் உலகத்திலும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவாயாக. நாம் எப்படி இன்று குடும்பங்களோடு சந்தோஷமாக இருக்கிறோமோ, இதைவிட பன்மடங்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவாயாக. எங்களுடைய வாழ்நாளின் சந்தோஷமான நாளாக உன்னை சந்திக்க வரக்கூடிய மௌத்துடைய நாளை ஆக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் முடிவு செய்யப்பட்ட நிலையிலே இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.